சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 20, 2024. தலைப்ப பிராயச்சித்தம் கோட்பாடு கோல்டன் உரை நாளாகமம். நீங்கள் கர்த்தரோடிருந்தால் அவர் உங்களோடிருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு ஏசாயா எபிரேயர். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், என்னுடைய வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழுசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து எரேமியா. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளாகமம். அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் புத்தி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். நாளாகமம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். கர்த்தர் யோசபாத்தோடிருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாததுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐசுவரியமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனியேலையும் மிகாயாவையும் இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். இப்படியே யோசபாத் வரவர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதின் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யோவான். எபிரிய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையே என்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் இவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். யோவான். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். யோவான். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயந்தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயந்தீர்க்கிறதில்லை. நான் நியாயந்தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் இன்சியமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவிடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யாக்கோபு. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள், தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை ஆகியவை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை, அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும். தந்தை அம்மா என்பது தெய்வத்தின் பெயர். இது அவரது ஆன்மீக படைப்புடன் அவரது மென்மையான உறவை குறிக்கிறது. அப்போஸ்தலன் அதை ஒரு உன்னதமான கவிஞரின் ஒப்புதலுடன் மேற்கோள் காட்டிய வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். நாங்களும் அவருடைய சந்ததியினர். இந்த சரியான கோட்பாடு அல்லது மனம் இல்லாமல் மனிதன் எப்போதாவது இருந்திருந்தால் மனிதனின் இருப்பு ஒரு கட்டுக்கதை. ஆன்மீக உண்மை என்பது எல்லாவற்றிலும் அறிவியல் உண்மை. ஆன்மீக உண்மை மனிதன் மற்றும் முழு பிரபஞ்சத்தின் செயலில் மீண்டும் மீண்டும் இணக்கமானது மற்றும் உண்மையின் இலட்சியமாகும். ஆன்மீக உண்மைகள் தலைகீழாக இல்லை. ஆன்மீகத்துடன் எந்த ஒற்றுமையும் இல்லாத எதிர்முரண்பாடு உண்மையானது அல்ல. இந்த தலைகீழின் ஒரே ஆதாரம் அனுமான பிழையிலிருந்து பெறப்பட்டது. இது கடவுள் ஆவி அல்லது ஆன்மீக படைப்புக்கான எந்த ஆதாரத்தையும் அளிக்கவில்லை. பொருள் உணர்வு எல்லாவற்றையும் பொருள் ரீதியாக வரையறுக்கிறது, மேலும் எல்லையற்ற ஒரு வரையறுக்கப்பட்ட உணர்வை கொண்டுள்ளது. வேதம் கூறுகிறது, நாம் அவரில் வாழ்கிறோம், நகர்கிறோம், இருக்கிறோம். அப்படி என்றால் நோயை உண்டாக்கி அதை குணப்படுத்தும் கடவுளை சாராத இந்த வெளித்தோற்ற சக்தி இது? இது நம்பிக்கையின் பிழையை தவிர வேறென்ன? பாவம், நோய் மற்றும் மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கும் மரண மனதின் சட்டம் எல்லா வகையிலும் தவறானது. இது அழியாத மனம், உண்மை மற்றும் ஆன்மீக சட்டத்தின் எதிர்முனையாகும். மனிதனை நோயுறச் செய்வதும் பிறகு மனிதனை தானே சுகப்படுத்திக் கொள்ள விட்டுவிடுவதும் கடவுளின் குணநலன்களுக்கு ஈர்ப்புடையதல்ல. பொருள் நோயை உண்டாக்கும் மற்றும் குணப்படுத்தும் அல்லது ஆவியான கடவுள் நோயை உருவாக்கி தீர்வை விஷயத்திற்கு விட்டுவிடுகிறார் என்று கருதுவது அபத்தமானது. இந்த சரீர பொருள் மனநிலை தவறாக பெயரிடப்பட்ட மனம் மரணமானது. ஆதலால் மனிதன் அழிக்கப்படுவான். ஆவிக்குரிய உண்மையான மனிதனுக்கு அவனுடைய கடவுளுடன் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை இயேசு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இயேசு தனது உயிர்த்தெழுதல் மற்றும் விண்ணேற்றத்தில் ஒரு மனிதனின் உண்மையான சாராம்சம் அல்ல, மேலும் இந்த உண்மையற்ற பொருள் மரணம் உண்மையின் முன்னிலையில் மறைந்துவிடும் என்பதை காட்டினார். ஒரு பகுதியாக மனித வடிவத்தை அணிந்து, அதாவது மரண பார்வையில் தோன்றியது, ஒரு மனித தாயால் கருத்தரிக்கப்பட்டது. இயேசு ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையில், உண்மைக்கும் பிழைக்கும் இடையில் மத்தியஸ்தராக இருந்தார். தெய்வீக விஞ்ஞானத்தின் வழியை விளக்கி விளக்கி அவர் தனது வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இரட்சிப்பின் வழியாக ஆனார். தீமையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை மனிதர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அறிவியலால் தனது படைப்பாளருடன் இணைக்கப்பட்டுள்ள உண்மையான மனிதனை மனிதர்கள் பாவத்திலிருந்து திரும்பி உண்மையான மனிதனாகவும் கடவுளுடனான அவனது உறவை கண்டறியவும் தெய்வீக குமாரத்துவத்தை அங்கீகரிக்கவும் மரணத்திற்குரிய சுயத்தை இழக்க வேண்டும். பொருள் மனிதன் தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையான பிழை, எதிர்மறையான சரி மற்றும் நேர்மறை தவறு ஆகியவற்றால் ஆனது. பிந்தையது தன்னை சரி என்று அழைக்கிறது. மனிதனின் ஆன்மீக தனித்துவம் ஒருபோதும் தவறாது. இது மனிதனை படைத்தவரின் சாயல். பொருள் மனிதர்களை உண்மையான தோற்றம் மற்றும் இருப்பின் உண்மைகளுடன் இணைக்க முடியாது. அதில் அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும். பொருளின் கூற்றுகளை ரத்து செய்யும் ஆவியின் மேலாதிக்கத்தை அங்கீகரிப்பதன் மூலம் மட்டுமே மனிதர்கள் இறப்பை நீக்கி மனிதனை அவரது படைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாத தெய்வீக சாயலில் எப்போதும் நிலைநிறுத்தும் பிரிக்க முடியாத ஆன்மீக இணைப்பை கண்டறிய முடியும். இந்த தெய்வீக கோட்பாடு எவ்வாறு நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது, பிழைகளை துரத்துகிறது மற்றும் மரணத்தின் மீது வெற்றி பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக வாழ்க்கையின் வழியை இயேசு நிரூபித்து காட்டினார். கடவுளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவர் மற்றவர்களை விட ஆன்மீக ரீதியில் இருப்பதன் கொள்கையை வெளிப்படுத்தினார். எனவே நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள் என்ற அவருடைய அறிவுரையின் சக்தி. பாவம் மற்றும் நோயின் மீது தனது கட்டுப்பாட்டை வெளிப்படுத்திய போதிலும் சிறந்த போதகர் மற்றவர்களுக்கு தங்கள் சொந்த பக்திக்கு தேவையான சான்றுகளை வழங்குவதில் இருந்து எந்த வகையிலும் விடுவிக்கவில்லை. அவர்களின் வழிகாட்டுதலுக்காக அவர் உழைத்தார். அவர் செய்ததைப் போலவே அவர்கள் இந்த சக்தியை நிரூபிக்கவும் அதன் தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ளவும் உங்கள் இரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் செய்யுங்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகிறார். மேலும் அவர் உடனடியாக மேலும் கூறுகிறார், கடவுள் தம்முடைய பிரியத்தை விரும்புவதற்கும் அதை செய்வதற்கும் உங்களில் செயல்படுகிறார். பிலிப்பியர் நள்ளிரவு 2:12-13. சத்தியம் ராஜ்யத்தின் திறவுகோலை வழங்கியுள்ளது. மேலும் இந்த முக்கிய கிறிஸ்தவ அறிவியல் மனித புரிதலின் கதவை திறந்துள்ளது. உங்கள் அன்றாட நடையிலும் உரையாடலிலும் உண்மை தவறை முறியடிக்கிறது என்றால் நீங்கள் இறுதியாக சொல்லலாம், நான் ஒரு நல்ல சண்டை போட்டேன், நான் நம்பிக்கையை காப்பாற்றினேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். இது உண்மை மற்றும் அன்புடன் ஒரே நேரத்தில் நமது பங்கை கொண்டுள்ளது. சீடர் ஆன்மீக ரீதியில் முன்னேறினால் அவர் உள்ளே நுழைய முயற்சி செய்கிறார். அவர் தொடர்ந்து ஜட உணர்விலிருந்து விலகி ஆவியின் அழியாத விஷயங்களை நோக்கி பார்க்கிறார். நேர்மையாக இருந்தால் அவர் ஆரம்பம் முதல் ஆர்வத்துடன் இருப்பார். மேலும் ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் சிறிது லாபம் பெறுவார். கடைசியில் அவர் மகிழ்ச்சியுடன் தனது படிப்பை முடிக்கும் வரை நம்புவதற்கு பதிலாக இருப்பதன் மகிழ்ச்சியுடன் என்ன தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். மனித கோட்பாட்டில் நம்பிக்கை வைத்து உண்மையை தேடுவது எல்லையற்றதை புரிந்து கொள்வது அல்ல. நாம் மாறாத மற்றும் அழியாதவற்றை வரையறுக்கப்பட்ட மாறக்கூடிய மற்றும் மரணத்திற்குரியவற்றின் மூலம் தேடக்கூடாது. எனவே ஆர்ப்பாட்டத்திற்கு பதிலாக நம்பிக்கையை சார்ந்து இருக்க வேண்டும். ஏனெனில் இது அறிவியலின் அறிவுக்கு ஆபத்தானது. சத்தியத்தை புரிந்து கொள்வது சத்தியத்தில் முழு நம்பிக்கையை அளிக்கிறது. மேலும் அனைத்து எரிபலிகளை விட ஆன்மீக புரிதல் சிறந்தது. மாஸ்டர் கூறினார், எந்த மனிதனும் தந்தையிடம் இருப்பதற்கான தெய்வீக கோட்பாடு என்னாலேயே வருவதில்லை, கிறிஸ்து வாழ்க்கை, உண்மை, அன்பு, ஏனென்றால் நானே வழி என்று கிறிஸ்து கூறுகிறார். புறமதவாதமும் அஞ்ஞானவாதமும் தெய்வத்தை தெரியாத பெரியவர் என்று வரையறுக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ விஞ்ஞானம் கடவுளை மனிதனுடன் மிகவும் நெருக்கமாக கொண்டு வருகிறது. மேலும் அவரை ஆல் இன் ஆல் என்றென்றும் அருகாமையில் சிறப்பாக அறிய செய்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.